إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. قرية الكرياء سفاد الهليل الله سبحانه وتعالى نمر يا مروي يدخل وناها نل علميم نل عمليم உறுதியான ஈமானையும் அழகிய முடிவையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா மூமின்களுக்கும் தந்தருவானாக. நம்முடைய கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் அந்த சான்றோர் சென்ற வழியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்து வைப்பானாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். தொடர்ந்து அல் குர்ஆனின் சில அத்தியாயங்களை அதன் சொற்களுக்குண்டான பொருள்கள், மேலும் அந்த சொற்களுக்கும் அதன் வாக்கியங்களுக்கும் கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள், மதிப்பிற்குரிய தாபிஈன்கள் மற்றும் சங்கிக்குரிய தபீஈ தாபிஈன்கள் மற்றும் அறிஞர்கள் கூறிய விளக்கங்களை தொடர்ந்து நாம் கேட்டு வந்தோம். அந்த ஆடியோக்களும் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். மீண்டும் மீண்டும் அவற்றை கேட்டு நல்ல விஷயங்களை மனதிலே தங்க வைத்து அதை தங்களது வாழ்க்கையிலே உணர்ந்து பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஈமானிய நல்ல முன்னேற்றம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவான். நேற்றைய பாடத்தில் சூரா அன்னாஸ் என்ற அந்த அத்தியாயத்தின் விளக்கத்தை நாம் சுருக்கமாக பார்த்தோம். இன்று தப்சீரை பற்றிய அறிமுகம், தப்சீர் கலையை பற்றிய ஒரு அறிமுகம் கொடுக்க வேண்டியிருந்த காரணத்தால் சூரா அன்னாஸை பற்றிய விளக்கத்தை சுருக்கமாக உங்களுக்கு தந்தோம். சில மாணவிகள் அது குறித்து மேலும் எங்களுக்கு விளக்கம் தேவை என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க, இன்ஷா அல்லாஹ் சூரா அன்னாஸுடைய ஒரு சுருக்கமான விளக்கத்தை, இலகுவாக புரியும்படியான ஒரு விளக்கத்தை நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் கூறிவிட்டு தப்சீரை பற்றிய அந்த அறிமுகத்தை முடிந்த அளவு பார்ப்போம். சூரத்துன்னாஸ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அவனிடம் பாதுகாப்பு தேடுவதற்காக, அவன் படைத்த தீமைகளிலிருந்து நாம் அவனிடம் பாதுகாப்பு தேடுவதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்களில் இந்த இரண்டு சூராக்கள், அதாவது சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் மிக முக்கியமானவை. இப்படி ஒரு பாதுகாப்புடைய வசனங்கள் வேறு எங்கும் நீங்கள் காண முடியாது. மா தஅவ்வத பிமிஸ்லிஹிமா முதஅவ்விது, இது போன்று ஒரு வசனங்களை கொண்டு பாதுகாப்பு தேடுபவர் தேட முடியாது. வேறு வசனங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் படைப்புகள் அனைத்தையும் படைப்பவன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவையே. அவன் ஒருவன்தான் ஹாலிக், படைப்பவன், படைத்தவன், படைக்கின்றவன், படைப்பவன். படைக்கின்ற ஆற்றல் அவன் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் அறவே இல்லை, இருக்க முடியாது. படைத்தல் என்பது அல்லாஹ்வுடைய விசேஷமான தனிப்பட்ட சிபத்துகளில் உள்ள ஒரு சிபத். அந்த சிபத்திற்கு அவனை தவிர வேறு யாரும் தகுதியாக முடியாது. அவன் படைப்புகளை நாடியபடி, நாடிய விதத்தில், நாடிய உருவத்தில், நாடிய நேரத்தில் படைக்கின்றான். அவனுடைய படைத்தல் என்ற தன்மையை வேறு யாரும் மாற்ற முடியாது, படைப்பதிலிருந்து அவனை தடுக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளில் பல படைப்புகளை படைத்திருக்கின்றான். படைத்தவனாகிய அவனுடைய வல்லமைகளை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பின்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், மலைகளை படைத்தான், மழைகளை படைத்தான், கடல்களை படைத்தான். மனிதன் பார்த்து பிரமிக்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய பிரம்மாண்டமான படைப்புகளை அவன் உருவாக்கினான். அவற்றின் மூலமாக அல்லாஹ்வுடைய வல்லமையை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சூரா அத்தலாக்குடைய இறுதி வசனம், அநேகமாக 12வது வசனமாக இருக்கும் சூரா அத்தலாக்குடைய இறுதி வசனம் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. லித்தஅலமூ அன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். ஏழு வானங்களையும் அவற்றில் உள்ளவற்றையும், அவற்றில் உள்ளவர்களையும், ஏழு பூமிகளையும் அவற்றில் உள்ளவற்றையும் நான் படைத்தேன், நீங்கள் அல்லாஹ்தான் வல்லமை உடையவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலும் பல வசனங்களில் மா கலக்கன சமாவாசி வல் அக்பர் இல்லா பில் ஹக்கி. வானங்கள் பூமிகளை உண்மையான காரணத்திற்கே தவிர விளையாட்டாக நான் படைக்கவில்லை. ரப்பனா மா கலக்கத ஹாதா பாத்திலா. மூமின்கள் படைப்புகளை சிந்தித்து அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், எங்கள் இறைவா, நீ இந்த படைப்புகளை வீணாக படைக்கவில்லை, காரணம் இல்லாமல் வீணாக நீ இந்த படைப்புகளை உருவாக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்ற ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். காரணம் இல்லாமல் ஒன்றை அவர் செய்ய மாட்டான். ஏனென்றால் அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். ஞானவான்களுக்கெல்லாம் மகா பெரிய ஞானம். ஒரு ஞானவானுடைய செயல் ஞானம் இல்லாமல், நுட்பம் இல்லாமல், அறிவார்ந்த காரணங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அந்த காரணங்களில் ஒன்றுதான் மனிதர்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மனிதர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றார். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த படைப்புகளுடைய இன்னொரு நோக்கம், அல்லாஹு தஆலா அதன் மூலமாக மனிதர்களாகிய நம்மையும் ஜின்களையும் சோதிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பின் நோக்கங்களில் இரண்டாவது ஒரு பெரும் நோக்கமாக அறிஞர்கள் கூறுவது சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைத்தல் என்ற அந்த நோக்கங்களில், படைப்பின் நோக்கங்களில் இரண்டாவது ஒரு பெரும் நோக்கமாக சோதனையை குறிப்பிடுகின்றார்கள். தபாரக லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. முதலாவது சூரத்துல் முல்க் இரண்டாவது வசனம். இரண்டாவது சூரா அல் ஃபுர்கான், வஜஅல்னா பஅதகும் லிபஅதின் ஃபித்னா, சூரா அல் ஃபுர்கானுடைய 20வது வசனம். வநப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, சூரா அல் அன்பியாவுடைய 35வது வசனம். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனதன் லஹா, சூரா அல் கஹ்ஃபுடைய 7வது வசனம். இந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய இந்த பிரபஞ்ச படைப்புகளில் ஒரு பெரும் நோக்கம் மனிதர்களை, ஜின்களை சோதிப்பது. சோதனை என்று வரும்போது அங்கே வெற்றியாளர் யார், வெற்றியாளர் யார், தோற்பவர் யார் என்று சோதனையின் முடிவு இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை என்ற அந்த நோக்கத்தின் ஹிக்மத்தின் அடிப்படையிலே, ஞானத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையையும் படைத்தான், அதற்கு எதிரான தீமையையும் படைத்தான். தீமை படைக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் சோதனை நிறைவடையாது, சோதனை முழுமையடையாது. நன்மைகள் மட்டும் படைக்கப்பட்டிருக்குமேயானால் மனிதர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் கண்டிப்பாக நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கும். எல்லோரும் அல்லாஹ்விற்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கட்டுப்படக்கூடியவர்களாகவே ஆகியிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அவருடைய ஹிக்மத் ஞானம் இல்லை, அதை ஒவ்வொரு பகுத்தறிவாளனும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை படைத்தார், பிறகு நரகத்தை படைத்தார். சொர்க்கத்தை யாருக்காக படைத்தார், சோதனையில் வெற்றி கொள்பவர்களுக்காக படைத்தார். நரகத்தை யாருக்காக படைத்தார், சோதனையில் தோற்றுவிடுபவர்களுக்காக படைத்தார். அப்ப மனிதர்களில் உள்ள நல்லவர்களை தீயவர்களிலிருந்து பிரிப்பதற்காக, தீயவர்களை நல்லவர்களிலிருந்து பிரிப்பதற்காக அல்லாஹு தஆலா நன்மைகளை தீமைகளை படைத்து சோதித்தான். யார் தனது விருப்பத்தோடு நல்லவற்றை தேர்ந்தெடுக்கின்றார், அதை செய்கின்றார் என்று சோதித்து செய்பவர்களுக்கு, நல்லவற்றை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்காக. தீமைகளை படைத்தான், யார் தீயவற்றை தனது விருப்பத்தோடு தேர்ந்தெடுக்கின்றார், அந்த தீய காரியங்களை செய்கிறார் என்று சோதித்து அவர்களுடைய முடிவை நரகமாக ஆக்குவதற்காக. ஆகவேதான் பல வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நல்லவர்களையும் பாவிகளையும் ஒரு சமமாக ஆக்கிவிடுவோமா என்று மிக அழுத்தமாக கேட்கின்றார். சூரா ஸாத் 28வது வசனம். أَمْ نَجْعَلُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ كَالْمُفْسِدِينَ فِي الْأَرْضِ, ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்பவர்களை பூமியிலே குழப்பம் பசாது செய்யக்கூடிய பாவிகளை போன்றாக்கி விடுவோமா, أَمْ نَجْعَلُ الْمُتَّقِينَ كَالْفُجَّارِ தக்வா உள்ளவர்களை கெட்ட பாவிகளை போன்று நாம் ஆக்கிவிடுவோமா, இருவர்களும் சமமாவார்களா. இப்படி பல வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இப்லீசுடைய படைப்பும் அமைந்திருக்கிறது. அந்த இப்லீஸ் செய்யக்கூடிய தீமைகளும் அதே அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஷைத்தான் என்ற அந்த தீயவனை நம்மை சோதிப்பதற்காகவே வைத்திருக்கின்றான். அதுபோன்று அவனால் ஏற்படக்கூடிய தீமைகள் அவையும் நமக்கு சோதனையாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைத்து நாம் புரிய வேண்டும் என்றால், அல்லாஹுடைய படைப்பின் நோக்கங்களிலே ஒன்று அல்லாஹுடைய வல்லமையை தெரிந்து கொள்வது, இரண்டாவது அல்லாஹுடைய படைப்பின் நோக்கங்களில் சோதனை என்பது ஒரு முக்கியமான நோக்கம். அப்ப சோதனை என்று வரும்போது அங்கே நல்லதும் இருக்க வேண்டும், தீயதும் இருக்க வேண்டும், நல்லதும் இருக்க வேண்டும், கெட்டதும் இருக்க வேண்டும், அழகான செயலும் இருக்க வேண்டும், அசிங்கமான செயலும் இருக்க வேண்டும். யார் எதை தனது விருப்பத்தோடு செய்கிறார்களோ அதற்கு பிறகுதான் அங்கே கூலி கொடுத்தல் என்பது நியாயமாக நீதமானதாக இருக்கும். வலுக்கட்டாயமாக செய்யப்படக்கூடிய ஒன்றுக்கு கூலி கொடுப்பது என்பது அது நீதமானதல்ல. அதாவது அது அழகான ஒரு காரியமாக எடுத்துக் கொள்ளப்படாது. அது வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை என்று சொல்லப்படலாம். சரி, இப்போது என்ன விஷயத்தை கொள்கை சார்ந்து நாம் படிக்கப் போகின்றோம்? பொதுவாக கேள்வி யாருக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், தீமைகளை அல்லாஹ் படைக்கிறான் என்றால், தீமைகளை கெட்ட விஷயங்களையும் அல்லாஹ்தான் படைக்கிறான் என்றால், மனிதனுக்கு பிறகு ஏன் தண்டனை? பொதுவாக விதியை பற்றி பேசும்போது நன்மையை படைப்பவனும் தீமையை படைப்பவனும் அல்லாஹ்தான். விதியை நம்பிக்கை கொண்டேன், அதில் உள்ள நன்மையுடன் அதில் உள்ள தீமையுடன் அவை அனைத்தும் அல்லாஹுவின் புறத்திலிருந்துதான் நிகழ்கின்றன என்று சொல்லும்போது, பொதுவாக பாமரர்களுக்கு அல்லது கல்வியை படிக்கக்கூடிய புதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்வி, தீமையும் விதியின்படி நடக்கிறது என்று சொன்னால் பிறகு நமக்கு ஏன் தண்டனை, நமக்கு ஏன் கூலி என்பதாக. இந்த விஷயத்தை புரிய வைப்பதற்காகத்தான் அறிஞர்கள் இங்கே மூன்று விதமான விளக்கங்களின் படித்தரங்களை நமக்கு சொல்கிறார்கள். கௌரவிகள் மூன்று விதமான படித்தரங்களை நாம் புரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த விதியை ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்வது இலகுவாக இருக்கும். அந்த மூன்று விஷயங்களை சொல்வதற்கு முன்பு ஒரு அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விதி என்பது அல்லாஹ்வுடைய ரகசியமான இல்முகளில் ஒரு இல். ஆகவேதான் அகீதத்து தஹாவியா என்ற அந்த ஒரு சிறு நூலுக்கு இமாம் அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா, இமாம் அபு ஹனீஃபாவின் மாணவர்களில் ஒருவர், எழுதிய அந்த நூலுக்கு இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் எழுதும் போது குறிப்பிடுகிறார்கள், சில கல்விகளை அல்லாஹ் வெளிப்படுத்தினார், சில கல்விகளை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினார், சில கல்விகளை அல்லாஹ் மறைத்து விட்டார். புரிகிறதா? இரண்டு விதமான கல்விகள். ஒன்று வெளிப்படுத்தப்பட்ட கல்வி, விவரிக்கப்பட்ட கல்வி, நமக்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்ட கல்வி. இரண்டாவது மறைக்கப்பட்ட கல்வி, அதை பற்றிய விளக்கம் ஞானம் நமக்கு முழுமையாக கொடுக்கப்படவில்லை. எப்படி? உதாரணமாக உனக்கு அனிர்வோ குளிர்வோகமின் அன்றி ரப்பி ஒமா ஊத்தீட்டும் இல்லை இல்லா கலீலா. நபிய ரூஹை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் அது எனது இறைவனின் கட்டளை சம்பந்தப்பட்டது, கல்வியில் உங்களுக்கு சொற்ப அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரா அல் இஸ்ராவுடைய 85வது வசனம், சூரா பனி இஸ்ராயில் அல்லது சூரா அல் இஸ்ரா 85வது வசனம், எல்லா இல்மையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்து விடுவதில்லை, கல்வியில் கொஞ்ச அளவு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது உங்களிலே கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் மிக குறைவானவர்கள் தான். அவர்களுக்கும் எப்படி? வலாயுன விஷயமிகி இல்லா விமாஷா, அல்லாஹுடைய அறிவு ஞானத்தை யாரும் சூழ்ந்து அறிய முடியாது, அவன் நாடுகின்ற அளவை தவிர. ஆகவே கல்விகளில் இரண்டு வகை இருக்கின்றன, ஒன்று வெளிப்படுத்தப்பட்ட கல்வி, இரண்டாவது மறைக்கப்பட்ட கல்வி. பிறகு இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா எழுதுகின்றார்கள், வெளிப்படுத்தப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், கௌரவிகள் வெளிப்படுத்தப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் மறைக்கப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ள தேடுவதும் குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்துவிடும். வெளிப்படுத்தப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய சிபத்துகள், ஆகிரத் சம்பந்தப்பட்டவை, மறுமை சம்பந்தப்பட்டவை, ஈமான் எதை கொண்டு பாதுகாப்பு பெறும், ஈமான் எதை கொண்டு இல்லாமல் போய்விடும், அழிந்துவிடும், நாசமாகிவிடும். தொழுகை, நோன்பு, இப்படி வெளிப்படுத்தப்பட்ட இல்முகள், இவற்றை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு மனிதனை குஃபூர் வரை கொண்டு போய் சேர்த்துவிடும். சரியா இல்லையா? இரண்டாவது, மறைக்கப்பட்ட கல்வி, அல்லாஹ்வுடைய உள்ளமையை போல, அல்லாஹ்வுடைய தாத்தை போல, அதுபோன்று விதியை போல, இன்னும் மறுமையின் பல ரகசியங்களைப் போல, இப்படி மறைக்கப்பட்ட கல்வி. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மறைக்கப்பட்ட கல்வியை பொறுத்தவரை யுஃமினூன பில் கைப், அங்கே உண்மையாக ஈமான் கொள்ளுதல், நம்பி ஏற்றுக்கொள்ளுதல், நம்பி உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் உள்ளத்திலே. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ. அங்கே அறிவுக்கு வேலை இருக்காது. அங்கே மனிதனுடைய தர்க்க வாதங்களுக்கு, லாஜிக்குகளுக்கு, பல்சபாக்களுக்கு வேலை இருக்காது. சொன்னவர் யார்? அல்லாஹ். சொன்னவர் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தி உண்மையானது, சொல்பவர்கள் உண்மையானவர்கள். நம்பி ஏற்றுக்கொள்வதை தவிர அடியாளுக்கு வேறு வழி இல்லை. அங்கே ஏன், எதற்கு, எப்படி, சாத்தியமா, சாத்தியப்படாதா, அறிவியல் என்ன சொல்கிறது, வரலாறு என்ன சொல்கிறது, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் பேசுவதற்கு வேலை இல்லை. அப்ப மறைக்கப்பட்ட கல்வியை நம்பிக்கை கொண்டு அதை துருவி துருவி ஆராயாமல் தேடாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த விதியை பற்றிய இல். விதியை பற்றி யார் ஆழமாக துருவி துருவி சிந்திப்பார்களோ கண்டிப்பாக அதனுடைய முடிவு வழிகேட்டிலும் அல்லது குஃப்ரிலும் போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பான மிகப்பெரிய, அதாவது கொள்கை சம்பந்தப்பட்ட வழிகேடுகளை ஆய்வு செய்த அல் மிலல் ஒன் நெஹருடைய ஆசிரியர் மிக அழகாக சொல்கிறார்கள், இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே தர்க்கம் பேசும் போதும் அவன் வழிகேட்டது அல்லாஹ்விடத்திலே விதியை காரணம் காட்டி அவன் புதற்கம் செய்ததான். குர்ஆனிலே ஒரு சில கேள்விகளை நாம் பார்க்கிறோம், இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே கேட்டது. இன்னும் முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அந்த இப்லீஸ் குர்ஆனிலே கேட்கக்கூடிய அந்த கேள்விகளிலே இந்த கருத்துகளும் உள்ளே அடங்கியிருக்கின்றன. அல்லாஹு தஆலா அந்த இப்லீஸ், நான் மண்ணினால் நீ படைத்த ஒருவருக்கு சரிதா செய்ய மாட்டேன், நான் சிறந்தவன் என்று சொன்ன அந்த அந்த காரணம் இருக்கிறதே, அந்த வார்த்தைக்குள், அந்த வாசகத்திற்குள், இப்லீஸுடைய அந்த பதிலுக்குள் அடங்கியிருக்கக்கூடிய, அதாவது அல்லாஹ்வின் அந்த அளவு கோபப்படுத்துகின்ற அளவுக்கு அவன், அதாவது ஜிப்ரீலோடு, மீகாயிலோடு, இஸ்ராஃபீலோடு அரசுக்கு அருகிலே இருந்து வணக்க வழிபாடு செய்து கொண்டிருந்த அவ்வளவு பெரிய ஆவிதாகிய ஒருவனை, அவனுடைய இனத்தார்கள் எல்லாம் பூமியிலே தவிக்கப்பட்டு வெட்டப்பட்ட போது அவனுடைய இபாதத்திற்காகவே இவ்வளவு உயர்த்தி வைத்திருந்த அல்லாஹு தஆலா அவனுடைய இந்த ஒரு வார்த்தைக்காக அவனை சபித்து, அவனை முன்னையும் உன்னை பின்பற்றுபவர்களையும் நரகத்தில் நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன தள்ளியது என்றால், அல்லாஹ்வுடைய விதியின் மீது அவன் கேள்வி கேட்டான். அவன் கேட்ட அந்த கேள்வியினுடைய அர்த்தங்களிலே ஒன்று என்ன என்று இமாம் சாஹிபுல் நஹ்ல் அது மிலர் ஒரு நெகர் கூறுகிறார்கள் என்றால், ரப்பே, நான், அதாவது நீ எங்களை பார்த்து ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று சொன்னபோது நான் செய்ய மாட்டேன் என்பது உனக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாதா? அப்படி தெரியாது என்றால், தெரியாத ஒருவனை நான் ரப்பே என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி தெரியும் என்றால் நான் தான் சஜ்தா செய்ய மாட்டேன் என்று தெரியுமே, எனக்கு ஏன் நீ சஜ்தா செய்யும்படி ஏறினாய்? நான் சரிதா செய்ய மாட்டேன் என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது என்றால் தெரியாத ஒருவன் ரப்பாக எப்படி இருக்க முடியும்? தெரியும் என்றால் நான் தான் செய்ய மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா, பிறகையும் செய்ய சொல்லி என்னை நீ ஏவினாய்? இவ்வளவு பயங்கரமான கேள்வி பாருங்கள். பிறகு ஆதமுக்கு நான் சரிதா செய்ய மாட்டேன், நீ சரிதா செய்ய சொல்லும் போது என்று தெரிந்திருக்கும் போது, அதனால் நீ என்னை சபிப்பாய் என்று இருக்கும்போது, பிறகு ஏன் என்னை படைத்தாய்? இப்படிப்பட்ட கேள்வியின் அர்த்தங்கள் அந்த வாக்கியத்திற்குள் உள்ளே பொதிந்திருக்கின்றன. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த கேள்விக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. நேரடியாக இன்னக ரஜீம், நீ தூக்கி எறியப்பட்டு விட்டாய். ஆயிரம் முறை ரப்பு ரப்பு என்று சொல்கிறார்களோ, ரப்பி 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 என்று நீ சொல்வது பொய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை விரட்டி அடித்தான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விதி என்று வரும்போது அவன் சொல்லிதா கண்டிப்பாக அல்லாஹ் ஞானவான், ஞானத்தின் அடிப்படையில் தான் அவன் அமைத்திருப்பான், அதை நான் முழுமையாக நம்புகிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் தெளிவாகிவிட வேண்டும். இந்த தெளிவுதான் நமக்கு மிகப்பெரிய மன திருப்தியை கொடுக்குமே தவிர, வேறு பல வியாக்கியானங்கள் விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் சில கேள்விகளுக்கு மேல் கேள்வி வரலாம். இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அதை அடிப்படையாக வைத்து கல்வி கற்று கல்வி கற்பித்த அறிஞர்கள் இங்கே மூன்று விஷயங்களை நமக்கு சொல்கிறார்கள். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய இல்ம். ஒன்று அல்லாஹ்வுடைய இல்ம். அல்லாஹ்வுடைய இல்ம் என்பது என்ன? அவன் எதை படைப்பான், படைக்கப்பட்ட பொருள் எதை செய்யும் என்பதை படைப்பதற்கு முன்பே அவன் அறிந்தவன். புரியுதுங்களா? இது அல்லாஹ்வுடைய இல்ம். அல்லாஹ்வுடைய இல்ம் விசாலமானது, நிறைவானது, எல்லா காலங்களையும் சூழ்ந்தது. இது அல்லாஹ்வுடைய இல்ம். இரண்டாவது அல்லாஹ்வுடைய இராதா, அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு காரியத்தையும் அவனுடைய தனிப்பட்ட நாட்டத்தின்படி செய்கிறான், யாருடைய நிர்பந்தத்தின்படி அல்ல. அவன் எதை நாடுவானோ அதுதான் நடக்கும். காரணம் என்ன? இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவன். அவனுடைய ஆட்சியில் அவன் நாடாத ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அவன் பலவீனமானவனாக ஆகிவிடுவான். பலவீனத்திலிருந்து அல்லாஹ் பரிசுத்தமானவன். புரியுதுங்களா? இரண்டாவது விஷயம். மூன்றாவது ஹல்க், படைத்தல். அல்லாஹ் எதை நாடுகிறாரோ அதை அவன் படைக்கின்றான். அவன் படைப்பதிலிருந்து யாரும் அதை தடுக்க முடியாது. இல்ம், இராதா, ஹல்க். கவனியுங்கள், இல்ம், இராதா, ஹல்க். அறிதல், நாடுதல், படைத்தல். இப்போது படைப்புகளை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு படைப்பு படைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த படைப்பு என்ன அமல் செய்யும் என்பதை அல்லாஹு தஆலா முன்கூட்டி அறிந்திருக்கிறார். சரியா? ஒரு குழந்தை எப்போது பிறக்கும், பிறந்த குழந்தை வளரும், என்ன செய்யும் என்பதை அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் அறிந்திருக்கிறார். தான் எதை அறிந்திருந்தாரோ அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதியில் எழுதுகின்றான். உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை அவன் ஒரு படைப்பை படைப்பதற்கு முன்பே அறிந்திருக்கிறானோ அதை கலவுக்கு கட்டளை தான் எழுது என்று கலம் அந்த அல்லாஹ்வுடைய இல்மை எழுதியது. அடுத்து ஒரு மனிதன் இப்போது ஒரு காரியத்தை செய்கிறான் என்றால் இந்த காரியத்தை அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறாரா, அல்லது யாரோ ஒருவரால், கண்ணுக்கு தெரியாத ஒருவரால் நிர்பந்திக்கப்பட்டு தான் இந்த காரியத்தை செய்வதாக உணர்கிறான்? இங்க ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளை இங்க வைக்கிறோம், அப்புறம் இங்க வைக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க வைக்கிறோம். இது போன்று மனிதனுடைய செயல்கள் அமைந்திருக்கின்றனவா, அல்லது மனிதன் அவனுடைய செயல்களை அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமைக்கின்றனா? சொல்லுங்க. ஒரு செயலை உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா, அல்லது நிர்பந்திக்கப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீர்களா? நிர்பந்திக்கப்பட்டா? விருப்பத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். சில விஷயத்தை நிர்பந்தப்பட்டு செஞ்சிருப்பீங்க, அதை நம்ம இப்ப சொல்ல வரல. விருப்பத்தின் அடிப்படையில் தான் மனிதன் காரியங்களை செய்கிறான். தோனிய நம்பர் ஒன். நம்பர் டூ, மனிதன் இந்த காரியத்தை அவனுடைய விருப்பத்தின்படி செய்வான் என்பது அவன் செய்வதற்கு முன்பே அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதைத்தான் அவன் விருதியிலே விதியிலே எழுதியிருந்தால் மனிதன் இந்த நாளில் இந்த காரியத்தை செய்வான். பிறகு மனிதன் விரும்பினால் செய்தான். இந்த இரண்டுக்காக அவனுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது, அவன் செய்த செயலுக்கு ஏற்ப. ஒரு மனிதன் தொழுகையை விரும்பினால் தொழுகையை செய்தால் அவனுக்கு சொர்க்கம் கூலியாக கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இறை நிராகரிப்பை விரும்புகின்றான், அந்த இறை நிராகரிப்பிலே செல்கிறான், அவனுடைய விருப்பம் அவனுடைய செயலுக்கு ஏற்ப அவனுக்கு நரகம் கூலியாக கொடுக்கப்படுகிறது. சரி, இதில் படைத்தல் என்ற செயல் எப்படி உள்ளே நுழைகிறது, அதெல்லாம் இப்ப நம்ம புரிய போறோம். அதோட இந்த பாடம் முடிச்சு புரியுதா? படைத்தல் இங்க பாருங்க, எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும். இப்ப பொருள் என்று சொல்லும் போது நீங்க எல்லாருமே நம்பிக்கை கொள்வீங்க, அது ஈஸியான ஒன்று. எப்படி? உதாரணமாக ஒரு மரம் பூமியில நுழைக்கிறது, இந்த மரத்தை யார் படைத்தது? அப்ப மரத்தை படைத்தவனும் அல்லாஹு தஆலா, அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பழத்தை உருவாக்குவோனும் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த பழம் உருவாக முடியாது. புரியுதா? இங்க பாருங்க, இந்த மாதிரி மேகத்தை அல்லாஹ் படைத்தான், அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய மழையை படைக்கக்கூடியவனும் யார்? அல்லாஹு தஆலா. இப்படி பொதுவாக பிரபஞ்சத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்க புரிந்து கொள்ளலாம் ஈஸியா. இப்ப கடல் தண்ணீர் இருக்கிறது, இந்த தண்ணீரை படைப்பவன் யார்? அல்லாஹு தஆலா. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை படைப்பவனும் யார்? அல்லாஹு தஆலா. இப்படி பிரபஞ்ச படைப்புகளை பற்றி சொல்லும் பொழுது நம்ம அதை விளங்கிக் கொள்கிறோம். இது போன்றுதான் சகோதரிகளே, நாமும் நம்முடைய செயல்களும். இப்ப சாதாரணமா அறிவியல் படி சொல்லும் போது, நம்முடைய வழக்கத்தின்படி சொல்லும் போது, ஒரு மரத்திற்கு கவனிங்க, ஒரு மரத்திற்கு சரியாக நீர் பாய்ச்சப்பட்டால், சரியாக உரம் போடப்பட்டால், மரம் சரியாக பராமரிக்கப்பட்டால் அது கனி தரும் என்று சொல்கிறோம். சரியா? அப்ப மரம் கனி தருகிறது என்றால் மரம் கனியை படைக்கிறதா, அல்லது கனியை அல்லாஹ்வின் உத்தரவுப்படி தருகிறதா? அல்லாஹ்வின் உத்தரவுப்படி தருகிறது, கனியை மரம் படைக்கவில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப மேகம் மழையை புனிய வைக்கிறது என்று சொன்னால், இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, ஒரு அழுத்தம் ஏற்படும் பொழுது மேகம் மழை பொழிகிறது என்று சொன்னால், அந்த மழையை படைப்பது அல்லாஹுவின் செயலா மேகத்தின் செயலா? அல்லாஹுவின் செயல். புரியுதுங்களா வித்தியாசம்? இதே போலதான் கவனிங்க, மனிதன் தன்னுடைய செயலை செய்பவளாக இருக்கிறான், மனிதன் செய்கின்ற அந்த செயலை படைப்பது அல்லாஹுவாக இருக்கிறான். செயலை செய்வதில்தான் நல்லது அல்லது கெட்டது என்பது சம்பந்தப்படுகிறது, செயலை படைப்பதில் அல்ல. இது கொஞ்சம் நல்ல தெளிவா அந்த வாசகத்தை மனத்தில் பதிய வைத்துக் கொண்டு புரிஞ்சீர்கள் என்றால் ரொம்ப தெளிவாக. செயலை செய்வதில்தான் நல்லது அல்லது கெட்டது, அழகு அல்லது அசிங்கம் இருக்கிறதே தவிர செயலை படைப்பதில் அல்ல. புரியுதா? எப்படி? உதாரணமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் செயலை படைப்பவனாக இருக்கிறான், மனிதன் செயலை செய்பவனாக இருக்கிறான். இப்ப ஒரு மனிதன் தீமையை நாடுகிறான், நாடி அந்த தீமையை செய்ய நினைக்கிறான், அதற்காக முழு மூச்சு இறங்குகிறான், அதை அவன் செய்கிறான். அப்படி செய்யும் போது அந்த தீமை, அந்த கெட்ட செயல் நிகழுமா நிகழாதா? நிகழும். அப்படி நிகழவில்லை என்றால் அவன் கெட்டது செய்ய போறான், ஆனா நல்லதுதான் அவனுடைய வாயினால வருது அல்லது கையினால வருது என்றால் அப்ப என்ன அர்த்தமாச்சு? அல்லாஹ் நிர்பந்திக்கிறான் என்று. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி நிர்பந்திக்கப்பட்டதற்கு பிறகு கூலி என்பது, நற்கூலி என்பது அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். விருப்பத்தோடு ஒருவர் நல்லது செய்வதற்கும் நிர்பந்திக்கப்பட்டு ஒருவர் நல்லது செய்வதற்கும் இடையில வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எப்படி நல்லது செய்கின்ற ஒருவர் விருப்பத்தோடு நல்லதை செய்யும் போது அந்த நல்லதை படைக்கின்றவனும் அல்லாஹு அல்லாஹுதான், அதுபோன்றுதான் தீயதை செய்யக்கூடிய ஒருவர் விருப்பத்தோடு அந்த தீயதை செய்யும் போதும் படைப்பவன் யார் அந்த தீய செயலை அல்லாஹ்தான். இங்கே இன்னொரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் அப்படி சொல்லவில்லை என்றால் நல்லதை படைப்பது அல்லாஹ், தீயதை அல்லாஹ் படைக்கவில்லை வேறொருவன் படைக்கிறான் என்றால் இரண்டு படைப்பாளர் அங்கே வந்து விடுவார்கள். நல்லதை படைப்பவன் அல்லாஹ், கெட்டதை படைப்பவன் இப்லீஸ், மஜூசிகள் நம்பிக்கை கொள்வது போன்று. நல்லதை படைப்பது நூர், கெட்டதை படைப்பது இருள், ஷைத்தான் என்று சொல்வதை போல. இன்னொரு விஷயம், அடுத்த முரண்பாடு என்ன ஏற்படும், ஒரு மனிதன் ஒரு கெட்ட காரியத்தை செய்கிறார், ஆனால் அந்த கெட்ட காரியம் அல்லாஹ் படைக்காமலேயே இந்த பூமியில் நிகழ்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அவன் படைக்காத ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. புரியுதா? இந்த பிரபஞ்சம் யாருடைய பிரபஞ்சம்? அல்லாஹ்வுடைய பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தில் எது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ் படைக்காத ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப பொருள்கள் ஆனாலும் சரி, வத்துக்கள் ஆனாலும் சரி, அந்த வத்துக்களுடைய செயல்கள் ஆனாலும் சரி, இவை அனைத்தையும் படைப்பவன் யார் தான்? அல்லாஹ் தான். அப்ப நற்கூலி என்பதோ தண்டனை என்பதோ எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது? மனிதனின் விருப்பம், மனிதனின் செயல் என்ற அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. அவ மனிதனுடைய விருப்பம், மனிதனுடைய செயல் என்பது அல்லாஹுவால் நிர்பந்திக்கப்பட்டு நிகழ்கிறதா அல்லது மனிதனுடைய சுய தேர்வின் அடிப்படையில் நிகழ்கிறதா என்றால் மனிதனுடைய சுய தேர்வின் அடிப்படையில் நிகழ்கிறது. அது ஏற்கனவே விதியில் அறியப்பட்டு விட்டது என்பதற்கு என்ன அர்த்தம்? மனிதன் எதை விரும்புவான், எதை தேர்வு செய்வான், எதை செய்வான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை படைப்பதற்கு முன்பே அறிந்தவன். அவன் அறிந்ததை விதியில் எழுதினான். இந்த அடிப்படையில் நம்ம விதியை எல்லா புராண ஆயத்துகள் ஹதீஸுகள் அனைத்தை ஒட்டுமொத்தமா நீங்கள் சேர்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இதுதான். இப்ப இந்த சூராவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குல் அஊதுபிர ரப்பின்னார் குல் நபியே நீங்கள் கூறுவீராக, அஊது பாதுகாவல் தேடுகிறேன், மனிதர்களுடைய இறைவனிடம், மனிதர்களுடைய இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மக்களின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் யார்? மலிக்கின்னார், மக்களுடைய அரசன். இலாகின்னார், மக்களின் வணக்கத்திற்குரியவன். எதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறோம்? மின் ஷர்ரி, தீங்கை விட்டு. யாருடைய தீங்கு? அல் வஸ்வாஸ், வீண் எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியவன். வீண் எண்ண வஸ்வாஸ் என்றால் வீண் எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியவன். கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க, அது மொத்தமா சேர்த்து பிரிச்சு எடுத்ததுனால அப்படி இருக்கு. வீண் எண்ணங்களை ஏற்படுத்துபவன் அல் ஹன்னாஸ் என்றால் மறைந்து விடுபவன். அதுதான் வாசகமாக நாம் சொல்லும் போது வீண் எண்ணங்களை ஏற்படுத்திவிட்டு, வீண் எண்ணங்களை ஏற்படுத்திவிட்டு மறைந்து கொள்பவன், மறைந்து கொள்பவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அல் வஸ்வாஸ் வீணான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியவன், அல் ஹன்னாஸ் மறைந்து கொள்பவன். இதை புரிந்து கொள்வதற்குத்தான் நாம் சொன்னோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீமையையும் படைத்திருக்கிறான் சோதிப்பதற்காக. அப்ப இந்த அல் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் உடைய வேலை என்னவென்றால் மனிதர்களுடைய உள்ளங்களிலே தீய எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை உருவாக்குவது. அந்த கெட்ட எண்ணங்கள் எப்போது வருகின்றன? எப்போது அடியான் தனது உள்ளத்தில் அல்லாஹுவை மறக்கின்றானோ, எப்போது அடியான் தனது உள்ளத்தில் அல்லாஹுவை மறக்கின்றானோ அப்போது அவனுடைய உள்ளத்திலே ஷைத்தான் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துகின்றான், கெட்ட செயல்களின் பக்கம் ஆசையை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹுவை மறக்கக்கூடிய அல்லது அல்லாஹ்வின் கட்டளையை மீறக்கூடிய காரியங்களின் பக்கம் அவனை அழைக்கின்றான். அந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளத்திலே வரும்போது உடனடியாக மனிதன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிக்கொள்ளும் போது, அதுபோன்று யா அல்லாஹ் என்னை இந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்துக் கொள் என்று சொல்லும் பொழுது உடனடியாக அல்லாஹ்வை அவன் நினைவு கொள்ளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை பாதுகாத்து விடுகின்றான். சூரா அல் அஅ்ராஃப் 201வது வசனம், இன்னல்லதீன தக்வா 201வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், தக்வா உள்ளவர்கள், ஷைத்தானுடைய தீண்டுதல் அல்லது ஊசலாட்டங்கள் அவர்களுக்கு ஏற்படும் போது தரக்கரு அவர்கள் உஷாராகி விடுவார்கள், பகிதாகவும் தெளிவடைந்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஹலால் ஹராம் தெரியும். அல்லாவுக்கு பிடித்த எண்ணம் எது, பிடிக்காத எண்ணம் எது, அல்லாவுக்கு விருப்பமான செயல் எது, அல்லாவுக்கு வெறுப்பான செயல் எது என்று அவர்கள் தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற பயம் உள்ளவர்கள். அல்லாவுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்தால் நரக தண்டனை உண்டு, அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை புரிந்தவர்கள், இதன் தக்குவாவுடையவர்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி ஷைத்தான் எண்ணங்களை ஏற்படுத்தினால் அவர்கள் உஷாராகி விடுவார்கள், தெளிவாக புரிந்து கொள்வார்கள் ஷைத்தானுடைய எண்ணம் எது, நல்ல எண்ணம் எது என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி செயல்களை கொண்டு சோதிக்கின்றானோ அதுபோன்று எண்ணங்களை கொண்டும் சோதிக்கின்றான். ஏனென்றால் செயல்களின் தொடக்கம் எண்ணங்களாக இருக்கின்றன, செயல்களின் வாசல்கள் எண்ணங்களாக இருக்கின்றன. ஒரு மனிதன் கெட்ட செயலை செய்வதற்கு முன்பாக அந்த செயலை எண்ணுகின்றான், மனதிலே நினைத்து பார்க்கிறான். பிறகு ஒன்றுக்கு பல முறை அந்த செயலை மன கண்ணோட்டத்திலே கொண்டு வருகிறான், அதை பற்றி அவன் சிந்திக்கிறான், அதில் ஈடுபட்டால் என்ன என்று அவன் யோசிக்கிறான். அதிலே அவனுடைய மன இச்சையோ சரீர இச்சையோ அல்லது அவனுடைய வேறு ஏதாவது துன்யாவுடைய லாபமோ அவனை தூண்டுகிறது, தள்ளுகிறது. இப்ப ஒருவன் திருடுகிறான், காசின் மீது ஆசை ஏற்படுகிறது, குறுக்கு வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்ற இச்சை அவனுக்கு ஏற்படுகிறது. பணம் கிடைத்தால், இவ்வளவு அதிகமான பணம் இவ்வளவு குறுகிய நேரத்தில் கிடைத்தால் நாம் என்னென்ன செய்யலாம் என்று அவன் பேராசைப்படுகின்றான். உடனே அப்படி சம்பாதிப்பதற்கு என்ன செய்வது, திருடலாம், பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், வஞ்சகம் செய்யலாம், கொள்ளையடிக்கலாம். இப்படிப்பட்ட கெட்ட செயல்களின் பக்கம் அவனுடைய இந்த ஆசை எண்ணங்கள் அவனை தூண்டுகின்றன. இதே அடிப்படையில் தான் எல்லா கெட்ட செயல்களும் செயல்களுக்கு முன்பாக முதலாவதாக என்ன ஏற்படும், எண்ணங்கள் ஏற்படும். ஆகவேதான் எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு இந்த சூராவை வழங்கியிருக்கிறார். ஒரு மூமினை பொறுத்தவரை அவனுடைய செயல்கள் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, அவனுடைய எண்ணங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு மேற்பட்ட பல வசனங்களிலே சொல்கிறான். பேராசிரியர் அல்லாஹ் தடுக்கின்றார், அவனிடத்தில் பேராசை இந்த மனநோய் ஏற்படும் பொழுது அவன் ஹராமிலே சென்று விடுகின்றான். அதுபோன்ற எத்தனையோ பல பெரிய பாவங்கள், அந்த பாவங்களுக்கு தடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கல்பு சம்பந்தப்பட்ட செயல்களாக இருக்கும். எத்தனையோ பல பெரிய பாவங்கள், ஜினா இருக்கிறது, கொள்ளையடிப்பது இருக்கிறது, திருடுவது இருக்கிறது, கொலை செய்வது இருக்கிறது, இவற்றுக்கெல்லாம் இவையெல்லாம் எப்படி தடுக்கப்பட்டவையாக இருக்கின்றனவோ அது போன்று இவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கவனியங்கள், இவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எண்ணங்களையும் அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறார். இப்போ பொறாமை நமக்கு தடை செய்யப்பட்டது. இப்போ ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கிறார், அங்க ஒருத்தர் செல்வந்தர் போறாரு, பொறாமைப்படுறான். இப்ப இதனால உடனடியாக அந்த செல்வந்தருக்கு ஏதாவது பாதிப்பா என்றால் பாதிப்பு இல்லை. ஒரு பொறாமப்பட்டாரா படவில்லையா என்பது அந்த செல்வந்தருக்கு தெரிய போவதில்லை. ஆனால் இவன் இந்த பொறாமையை உள்ளத்திலே நீட்டித்தால், இந்த பொறாமையை இவன் உள்ளத்தில் தொடர்ந்தால், அடுத்து என்ன ஏற்படும், அவரை கொலை செய்ய நினைப்பான், அவருடைய செல்வத்தை அபகரிக்க நினைப்பான், அவருக்கு ஏதாவது வஞ்சகம் செய்ய நினைப்பான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு வழியாக இருந்த இந்த பொறாமையே ஹராமாக்கிவிட்டார். இப்படி நூற்றுக்கணக்கான மார்க்க சட்டங்களை நீங்கள் சொல்லலாம். அந்த மார்க்க சட்டங்கள் உள்ளத்தின் அமல்கள் சம்பந்தப்பட்டன. அந்த உள்ளத்தின் அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்தான். ஏன், அந்த உள்ளத்தின் அமல்கள் எதற்கு வழிவகுக்கின்றன, வெளிரங்கமான பல பெரிய பாவங்கள் இருக்கு. வெளிரங்கமான, புரியல உங்களுக்கு நான் சொல்றது, வெளிரங்கமான பல பெரிய பாவங்களுக்கு வழிவகுக்கின்ற காரணத்தால் அந்த எண்ணங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும்பாவங்களிலே சேர்த்து விட்டான். ஆகவேதான் அந்த எண்ணங்களிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாப்பது முடியுமா, எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பது அல்லாஹ் நாடாமல். அப்படிப்பட்ட ஊசலாட்டங்கள் வந்து ஒரு மனிதன் வழிகேட்டிற்கு ஆளாகி விடக்கூடாது. வஸ்வஸா என்பது அவ்வளவு பயங்கரமான ஒன்று. அந்த வஸ்வஸா, சந்தேக நோய்களோ, இது போன்ற கெட்ட எண்ணங்களோ அதிலிருந்தும் ஒரு மனிதன் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய நமக்கு பாதுகாப்பு வசனங்களாக துஆக்களாக இறக்கி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த வஸ்வஸாக்கள் ஷைத்தான் புறத்திலிருந்து வருகிறது, அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையாக வைத்திருக்கிறார். எப்படி ஒரு செயலை தேர்ந்தெடுப்பது, ஒரு கெட்ட செயல் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, போலாமா வேணாமா, அது போன்றுதான் கெட்ட எண்ணம். அந்த கெட்ட செயலின் பக்கம் அழைப்பவனா ஷைத்தான், அது போன்ற கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே ஷைத்தான் உள்ளத்திலே கொண்டு வருகிறான். எப்போது அல்லாஹ்வை மறந்து இருக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறான், பரவாயில்லை வந்துருச்சா பரவாயில்லை, ஆனால் அந்த எண்ணத்தை நீட்டிக்காதே, அந்த எண்ணத்தை தொடராதே, அந்த எண்ணத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படாது. அதுவரைக்கும் மன்னிக்கப்பட்டது. ஒரு சஹாபி வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு உள்ளத்திலே ஏற்படக்கூடிய எண்ணங்கள் என்னை எப்படி நெருக்கடிக்கு ஆளாக்கின்றன என்றால், வானத்திலிருந்து விழுந்து செத்து விடுவது எனக்கு மேலாக இருக்கிறது, அப்படி எண்ணங்கள் எனக்கு ஏற்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், ஈமானின் அடையாளம் என்று சொன்னார். எப்படி ஈமானின் அடையாளம், அப்படி எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தோடு அது கெட்ட எண்ணம் என்பதையும் நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா, அதை செயல்படுத்தக்கூடாது என்பதையும் நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா, அது உனக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம். அப்போ ஒரு பூமி என்ன செய்வான், அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அவனுக்கு இல்லை பாடுவது, அது சரீர இச்சையாக இருக்கட்டும், பொருள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஆசையாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த குழப்பமாக இருக்கட்டும். ஏன் ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் வருவான் உங்களிடத்திலே கேட்பான், இதை யார் படைத்தது, நீங்கள் மனதுக்குள் சொல்வீர்கள், அல்லாஹ் தான் படைத்தார். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே சொல்வான், கடைசியில் என்ன கேள்வி கேட்பான், என்ன கேள்வி கேட்பான், அல்லாஹ்வை படைத்தவன் யா என்று கேட்பான். அவங்க அந்த நேரம் வரும்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், குல்ஹுவல்லாஹ் நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன். அப்ப எத்தனையோ பல எண்ணங்களுடைய தொடக்கம் நல்ல எண்ணமாக தோன்றினாலும் இல்மு இல்லை என்றால் அந்த எண்ணம் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா என்பது தெரிந்து கொள்ள முடியாது. இந்த எல்லா விதமான பாதுகாப்புகளுக்கும் முதல் தரமான பாதுகாப்பாக இந்த துஆவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்போதும் இந்த ஷைத்தானுடைய வஸ்வஸாக்களில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள். அப்ப ஷைத்தான் வஸ்வஸா போல வருவான், ஆனால் எப்போது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அவன் ஓடி ஒளிந்து கொள்வான், மறைந்து கொள்வான். மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ். எனவேதான் இரண்டு சிபத்துகளையும் அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறார். எதற்காக வேண்டி, ஷைத்தான் வஸ்வஸாக்களை போடுவான் என்றவுடன் நீங்கள் உடனே பயந்து பிரமித்து என்ன செய்வது என்று திகைத்து விடாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை கூறினால், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினால் அந்த ஷைத்தான் மறைந்து விடுவான், அவனுடைய சக்தி ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதை உணர்த்தக்கூடியதுதான் அல் கன்னாஸ் என்ற வார்த்தை. புரியுதுங்களா, புரியல, அல் கன்னாஸ் என்ற வார்த்தை எதை உணர்த்துகிறது, இப்ப ஷைத்தான் வஸ்வஸாக்களை உண்டு பண்ணுவான், அப்படி உண்டு பண்ணுவான், இப்படி உண்டு பண்ணுவான் என்று சொன்ன உடனே அப்போ மூமினுக்கு பயம் வரும். ஆஹா, நம்ம எப்படி பாதுகாக்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனுடைய ரத்த நாளங்களுக்குள்ளா ஷைத்தான் ஓடுகிறான் என்று. அப்ப நான் எப்படி பாதுகாக்கிறது, அவங்க பிள்ளை ஷைத்தான் சொல்றேன், எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிருமா என்றால், கண்டிப்பா பாதுகாப்பு கிடைக்கும். ஏன், அது கண்ணாக அவன் சும்மா வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாயை உண்டாக்குவான், உள்ளத்துல வந்து அப்படியே குழப்பத்தை உண்டாக்குவான். நீங்கள் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து விட்டால் அவன் ஓடி ஒளிந்து கொள்வான். அதான் சொல்லப்பட்டு விட்டால் அப்படி ஓடுகிறான் ஷைத்தான், ஓடுகிறான், காற்று பிரிகின்ற அளவுக்கு விரண்டு ஓடுகின்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே திரும்பி 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 உள்ளார வரலாம், திரும்பி எதாவது சொல்லப்பட்டால் ஓடுகிறான். அதற்கு பிறகு மக்கள் தண்ணீர் கட்டிவிட்டால் எங்கேயாவது சப்புக்கு இடையில இடைவெளி இருக்கான்னு தேடுறான், இருந்துச்சுன்னா உள்ளார வந்து ஷைத்தானுக்கு இடைவெளியை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். நம்ம ஊர் சப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் இடையில ரெண்டு பேர் நிகழும், எப்படி ஆண்கள் நின்னாலும் சரி பெண்கள் நின்னாலும் சரி ரெண்டு பேருக்கு இடையில எத்தனை பேர் நிக்கலாம், ரெண்டு பேர் நிக்கலாம். ஊர்ல எல்லாம் நீங்க போய் இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறாங்க, இந்தியா இருந்து வந்தவங்களை சரி பாகிஸ்தானே பங்களாதேஷ் காலை இப்படி கொண்டு போய் பக்கத்துல வச்சுன்னு வச்சுங்க, அவர் அந்த முகம் கேட்பார், புடிச்சு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட தப்பி விட்டு வேலை கேட்பார், ஜாக்கிது தொழுகை தெரிய மாட்டேன். பெண்களை பத்தி சொல்லவே வேணாம், ஹரம் ஷரீஃப்ல பாக்கலாம் போனீங்கன்னு சொன்னா ஒரு மேடம் இங்க நிற்பாங்க, ஒரு மேடம் அங்க நிற்பாங்க, ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மூட்டையை வேலை வச்சுப்பாங்க, அப்புறம் இப்படி இப்படி முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி தப்புல நின்று தொழுகையினால் என்ன பலன் இருக்கிறது? இந்த தஸ்வியத்தை சுஃபூஃபி மின் தமாமிஸ்ஸலா, தொழுகையை சரிபடுத்துவது, தப்புகளை சரிபடுத்துவது தொழுகையின் பரிபூரணத்துவம். சப்பு சரியில்லை என்றால் உள்ளங்கள் போனதாகிவிடும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கி விடுகிறான். அப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தோம்? அப்ப நல்ல எண்ணங்கள், நல்ல திக்குகள் உள்ளத்திலிருந்து மறையும் போது சைத்தான் தீய எண்ணங்களை உண்டு பண்ணுகின்றான். அல்லாஹ்வை நினைவு கூறும் போது என்ன ஏற்படுகிறது? அவன் மறைந்து விடுகின்றான். அந்த சைத்தானுடைய வேலை என்ன? அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ், மக்களுடைய நெஞ்சங்களில் அவன் வஸ்வசாக்களை, வீண் எண்ணங்களை ஏற்படுத்துகின்றான். இப்ப மக்களுடைய நெஞ்சங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்பட்ட மக்கள் என்பது மனிதர்களில் உள்ள மக்களை மட்டுமா அல்லது ஜிங்களில் உள்ள மக்களையுமா என்றால் நீங்கள் ஜின்னத்தி வந்தார். ஜிங்கள் இன்னும் மனிதர்களில் உள்ள மக்களின் நெஞ்சங்களிலே. அப்போ ஒரு கேள்வி வரும், ஜின்களையும் நாஸ் என்று சொல்லப்படுமா என்றால் நிறைய ஹதீஸுகள் ஜின்களில் இருந்து சில மக்கள் வந்தார்கள். அப்ப செயல்கள் எல்லாம் மக்களுடைய செயல்களாக இருப்பதன் காரணத்தினால ஜின்களையும் நாஸ் என்று ஹதீஸுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. புரிஞ்சுங்களா? ஏனென்றால் சோதனை என்பது யாருக்கும் இருக்கிறது, மனிதர்களுக்கு எப்படி இருக்கிறதோ அது போன்று எங்களிலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், எங்களிலே பாவிகளும் தீயவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அந்த தீய எண்ணங்களை உண்டு பண்ணுவது என்பது ஷைத்தான்களிலே உள்ள கெட்டவர்கள். அந்த கெட்டவர்கள் மனிதர்களுடைய நெஞ்சங்களிலும், மனித வர்க்கத்தை சேர்ந்த மக்களுடைய நெஞ்சங்களிலும் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவார்கள். அதுபோன்று ஜின்களில் உள்ள நல்ல மூமின்களுடைய உள்ளங்களிலும் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவார்கள். ஆகவே இந்த விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த குரான் என்பது ஜின்களுக்கு மனிதர்களுக்கு மட்டும் இறக்கப்பட்டதா, குரான் ஜின்களுக்கு இறக்கப்பட்டதா குரான்? அப்ப இந்த பாதுகாப்பு வசனம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் உள்ள துவாவா அல்லது ஜின்களுக்கும் சேர்த்த துவாவா? இப்ப புரியுதுங்களா அவங்களுக்கு? புரியல, புரியுதா இல்லையா? அப்ப இந்த விளக்கத்தை பெரும்பாலும் முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள். இப்ப நம்ம தர்ஜுமாவை எழுதியிருக்கிறதா பொதுவா எல்லா தர்ஜுமாக்களையும் தமிழ்ல மற்ற ஆங்கில தர்ஜுமாக்கள் பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த தர்ஜுமாவையும் நம்ம மக்களுக்கு லேசா இருக்கிறதுக்காக எழுதியிருக்கோம். இதுவும் சொல்லப்பட்டிருக்காங்க, ரெண்டுமே மூத்தவர்கள் இருந்து அறியப்படுகிறது. இங்க என்ன சொல்றாங்க, மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்பதற்கு வஸ்வசாக்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள், வஸ்வசாக்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜிங்களிலும் இருக்கிறார்கள். அவ மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் யாரை சொல்லப்படுகிறது? கோல் மூட்டக்கூடியவர்கள், நண்பர்கள் ஒருவர் பற்றி ஒருவரிடம் தவறான முறையில் பேசக்கூடியவர்கள், ஒருவருடைய தீமையை மறைக்காமல் அவருடைய மறைவிலே நடைபெற்ற கெட்ட செயலை மக்களிடத்தில் சொல்பவர்கள், அவருடைய குடும்பத்தாரிடத்தில் சொல்பவர்கள், இவர்களும் இதிலே வருவார்கள். புரியுதா? அப்ப அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன்? யுவஸ்விசு, வீண் எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் மக்களுடைய நெஞ்சங்களில். மீன ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலிருந்தும் இன்னும் மனிதர்களிலிருந்தும். அப்ப மனிதர்களிலிருந்தும், ஜின்களிலிருந்தும், மனிதர்களிலிருந்தும் மக்களுடைய நெஞ்சங்களில் வீண் எண்ணங்களை ஏற்படுத்தி பின்னர் மறைந்து கொள்பவனின் தீங்கை விட்டு பாதுகாவல் தெரிகிறேன்.